கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் போது மிகுந்த உபத்திரவத்திலே சிறைச்சாலையிலே அவர் காணப்பட்டு வேதனையின் மத்தியிலே தான் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளுக்கு அவர் எழுதுகின்ற கடிதங்கள் எவ்வளவு வல்லமையானது, நாம் அதை மறந்து போகக்கூடாது. ரோமபுரியில வீட்டு காவலிலே காணப்படுகிற பவுல் எழுதின வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உண்மையாகவே நாம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம்தான் வாழ்கிறோமா, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய காலம் இது. முதல் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவார், ரோமர்களது நிருபத்தின் முதல் அதிகாரத்திலே சொல்லுவார், ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை, ஏனென்றால் ஆண்டவர் காண்கிற படைப்புகளின் மூலமாக கூட ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார், எனவே ஒருவர் கூட சாக்கு போக்கு சொல்லுவதற்கு வழி இல்லை என்று பவுல் சொல்லுவார். ஆனாலும் அவர்களுடைய சில பாவங்களை பட்டியலிடுவார். அந்த பாவங்களை பட்டியலிடும் போதுதான் இன்றைய கிறிஸ்தவமும் சரி, அன்று ரோமபுரியிலே காணப்பட்ட யூத மார்க்க தமைந்தவர்களும் சரி, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் பார்த்தீர்களேயானால் விபச்சாரமா அது மிகப்பெரிய பாவம். பொய் சொல்லுவது சகஜம், அது பரவாயில்லை. மாம்ச வைராக்கியம் பரவாயில்லை, வெறுப்பு பரவாயில்லை, பொறாமை பரவாயில்லை. இன்றைக்கு திருடுவதும் விபச்சாரமும் தான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதை பவுல் ஒன்றாம் அதிகாரத்திலே மிக அழகாக எழுதி இரண்டாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதே. யூதர்களுக்கு சொல்லுவார், ஏனென்றால் உன்னில் காணப்படுகிற பாவம் என்று சொல்லுவது நாம் கடந்த வெள்ளிக்கிழமை சிந்தித்தபடியாக புளித்தமா என்று சொல்லுவது இதோ ஒரு வைராக்கியமாக இருக்கலாம், அது என்னிடத்திலே காணப்படுகிற பெருமையாக இருக்கலாம். இவைகள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாம் பார்க்கும் பொழுது என்னிடத்திலே காணப்படுகிற மற்ற எல்லா நற்கிரியைகளையும் அது கெடுத்து விடுகிறது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை அவர் சுட்டி காட்டுகின்ற இரண்டாம் அதிகாரத்திலே. மூன்றாவது அதிகாரத்திலே பவுல் சொல்லுவார், உலகம் முழுவதும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு மனிதனால் இயலாத ஒரு சூழ்நிலையை அவர் சொல்லுவார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவார். ஆனால் நான்காவது அதிகாரத்திலே பவுல் சொல்லும் போது, இதோ ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தபடியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆபிரகாமை முன் வைத்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது ஆபிரகாமிடத்திலே காணப்படுகிற விசுவாசம் உங்களிலே இருக்குமேயானால் நமக்கும் ஒரு மார்க்கம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு வழி உண்டு என்று சொல்லிவிட்டு தான் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் வருகின்ற. ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் போது இந்த முதல் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகின்ற ஆபிரகாமின் விசுவாசம் என்று சொல்லுவது அநேக நேரங்களிலே என் பாதையின் படி ஆபிரகாமை நான் வைத்து விடுவேன். ஆபிரகாம் தன் இனத்தானை விட்டது, தன் ஜனத்தை விட்டது, தன்னுடைய சகல பொருட்களையும் விட்டது, தான் காணாத ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் போ என்று சொன்ன போது விசுவாசத்தோடு போனானே, அவன் செய்த கிரியை யாருக்குமே எனக்கு தெரியாது. யாரையும் அப்படி செய்ய முடியும் என்று கேட்போமே ஒழிய நமக்கு இன்றைக்கு தேவை என்ன? விசுவாசம்.
அருமையாய் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த விசுவாசம் பிசாசிடத்திலும் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
ஆபிரகாமுடைய பிரயாணத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் நிருபத்திலே பவுல் ஆபிரகாமின் விசுவாசத்தை அநேக இடங்களிலே சொல்லுவார். ஆபிரகாம் செய்த கிரியை என்ன? அவர் இந்த கிரியையினாலே நீ நீதிமானாக்கப்பட முடியாது என்று சொன்னது என்ன? வித்தியாசத்தை கண்டுகொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறோம் கிரியை இல்ல விசுவாசம் தான். வசனம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபிரகாம் செய்தது என்னையா? தான் காணாத ஒரு தேசத்திற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு போனானே. ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன போது அந்த பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு அவர் மோரியா மலைக்கு சென்று கத்தியை ஓங்கின போது தேவன் சொன்னார், இதோ பிள்ளையின் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. இப்போது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் எத்தனை கிரியைகளின் மூலமாக இந்த விசுவாசத்தை காத்துக் கொண்டான் என்பதை மறந்து விடுகிறோம். காரணம் என்ன? ஆடுகளா கிறிஸ்தவம் வேண்டாம், ஆனால் எந்த விதமான துன்பங்களா கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம். இன்று நமக்கு செய்து கொடுக்கிறவர்கள் சொல்லுவதெல்லாம், நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும், நீ போகிற வழியெல்லாம் பொன்னாகும், அது நமக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற செய்திகளாக இருக்கின்றபடியால் ஆண்டவருடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன், கலாத்திய திருச்சபை ஆரம்பித்தது ஆவியிலே. மறந்து போகாதுங்க, கிரியை செய்தார்கள், நற்கிரியைகள் செய்தார்கள். எபேசு திருச்சபை ஆரம்பித்தது கிரியையிலே, கிரியை உள்ள விசுவாசத்திலே. கலாத்திய திருச்சபையில் அந்த கிரியை எடுபட்டு போன போது பவுல் சொல்லுவார், இவ்வளவு ஆவியில் ஆரம்பித்த நீ மாம்சத்தில் முடிவு பெற போகிறது என்ன? உனக்கு யார் சொன்னார்? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். யார் உன்னிடத்திலே கிரியை இல்லாத விசுவாசத்தை பற்றி சொன்னார்கள்? ஏனென்று உன்னிடத்திலே காணப்பட்ட கிரியைகள் இல்லை. எபேசு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்லுவார், நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே நீ செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது பவுல் சொல்லுகிறார், இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் படியாக நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சேர்ந்திருக்கிறபடியால் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றிருக்கிற சமாதானம் அதிலே ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 5:3-4 பவுல் சொல்லுவார், உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். உருளை நான் இந்த கேள்வியை கேட்கிறது பொருத்தமாக இராது என்றாலும் கேட்கிறேன், எத்தனை பேர் இன்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம்? ஒன்று, உங்களுடைய மனசாட்சியிலே தேவனோடு உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவருக்கு முன்பதாக நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்திருக்கிற நாம் உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், உபத்திரவங்களிலே தேவனை மேன்மை பாராட்டுகிறோம், உபத்திரவத்திலே நிலை நிற்கிறோம்? அது நடைபெறுமையானால் ஆபிரகாமன் விசுவாசம், பவுல் சொல்லுகின்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு உபத்திரவம் என்று சொல்லும் போது நான் கிறிஸ்துவை மறுதளிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிற அநேக இன்று கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கின்றபடியால் தான் அவர்களை திருப்திப்படுத்த சொல்லுவதெல்லாம் என்ன? இயேசுவை விசுவாசி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆசீர்வாதம்? 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட், 3 பெட்ரூமா மாறும் ஐயா, பெரிய காரங்கள் வாங்குவீங்க. இப்படியே நீங்க பட்டியல் போட்டு ஜனங்களை ஏமாற்றி உலகத்தின் மாயைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் இன்று நீங்களும் நானும் சற்று நம்மை பரீட்சித்து பார்ப்போம்.
இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோமா?
சரி, ஒரு ஏழு குறிப்பு மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நாம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற சமாதானம் என்னிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த ஏழு குறிப்புகளும் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு உரசி பார்க்கின்ற ஒரு கல்லாக மாறட்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காலம் இது அல்ல. வேத வசனத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்துவிட்டார். அவர் பிரசங்கிக்கல, இவர் பிரசங்கிக்கல என்று சொல்லக்கூடிய காலமும் இது அல்ல. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கல்வியை தந்தார், ஞானத்தை தந்தார், வேதத்தை தந்தார், வாசிக்கக்கூடிய கிருபையை தந்தார். இன்றைக்கு அதை நாம் வாசித்து புரிந்து கொள்ள விட்டு விடுவோமையானால் பழி என்மேல்தான், நம்மேல்தான். சரி, முதலாவது ஞாபகத்தில் வச்சிடுங்க. ஏசாமையே சொல்லுவாங்க, ரெண்டு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உபத்திரவத்தில் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு விழுந்துட்டேன், அப்படியெல்லாம் சொல்லுவோம் நம்ம. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதை சொல்லுவோம். உபத்திரம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, ரெண்டு நாள் ஓகே, மூணாவது நாள் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. பிரச்சனைகள் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆனால் வேதவசனத்தில் ஏசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா? உபத்திரவத்தில் நிலை நிற்க மனம் இல்லாதவர்கள் யாராம், உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டாதவர்கள் யாராம், உபத்திரம் வரும்போது முறுமுறுக்கிறவர்கள் யாராம், உபத்திரம் வரும்போது தேவனை விட்டு விலகுகிறவர்கள் யாராம், உபத்திரம் வரும்போது கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள் யாராம், இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார். மத்தேயு 13 அதிகாரத்தில் 20-21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவன் கற்பாறையில் விதைக்கப்பட்டவன். யாராவது ஒத்துக்கொள்ளுவோமா? ஐயா, துன்பம் வந்த சமயத்துல கொஞ்சம் சோர்ந்துட்டேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விதைத்த விதையெல்லாம் கற்பாறையில் விழுந்தது என்று சொல்வதற்கு நீ யார் என்று ஒருவளை கேட்கலாம். நான் என்னை நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள், கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்பானாம், சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுவானாம். உங்களுக்கும் நமக்கும் இந்த வசனத்துக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். வசனம் என்றால் அவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறது தான் நம்முடைய திருச்சபை குடும்பங்கள். வசனம் வாஞ்சை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, ஓ வசனமே எடுக்கலையோ, சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபத்திரவமும் துன்பமும் உண்டாவுடனே இடரல் அடைவான். ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்வோம் இல்லையா, கொஞ்சம் பிரச்சனை வந்து சோர்வுன்ட்டு, அந்த சோர்வு என்கிறது இடரல். ஏன் இடரல்? வசனத்தை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடி என் விருப்பத்தின் வசனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அன்று சொல்றாரு, கற்பாறையில் நீ விதைக்கப்பட்டவன், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்த, ஐயோ வசனம் பேசினது, ஆண்டவர் பேசினார், ஆவியானவர் பேசினார், சொப்பனம் பேசினது, தரிசனம் கண்டேன், அவர் பேசினார், இவர் பேசினார், சந்தோஷம். ஆனா உபத்திரவமும் துன்பமும் வந்தவுடனே இடரல் அடைகிறேனே, அது கனி கொடுக்கும் காலம் வரையிலும் வைக்கப்படுவதில்லை. அது ஒரு சின்ன ஒரு வெயில் அடித்த உடனே காய்ந்து அது மண்ணோடு மண்ணாக போய்விடுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நேரிடுகின்ற உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட மனம் இல்லையானால் அதனுடைய அர்த்தம் வேதம் சொல்லுகிறது. இயேசு சுவாமி சொல்லுகின்றார், நீ கேட்ட வசனங்களை எல்லாம் கற்பாறையிலே கேட்டு விட்டாய் மகனே, ஒரு பரவசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டாய். இன்று உபத்திரம் வந்தவுடன் உன்னிடத்தில் காணப்பட்ட அன்பு இல்லை, உன்னிடத்திலே காணப்பட்ட ஈக இல்லை, எல்லாம் முடிந்தது. உபத்திரம் வந்தவுடனே கிறிஸ்தவத்தை விட்டு விலகி இருக்கிறாய், திருச்சபைக்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. காரணம் என்ன? பிரச்சனை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அப்படி நீ செய்வாயானால் நீ வசனத்தின் நிமித்தம் இடரல் அடைந்தவன், கற்பாறையிலே விதைக்கப்பட்ட ஒரு விதை. இரண்டாவதாக அவுலப்போசலனே சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், அப்போஸ்தலர் 14:22 சொல்லுவார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஞாபகப்படுத்த மட்டும்தான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்களா, இயேசு சுவாமி சொல்லுவாங்க மத்தேயு 7 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அது எப்படி இருக்கும்? உள்ளும் புறம்போ மேச்சலாக்க இருக்கும். அது ஜீவன் உள்ள வழியில உங்களை கொண்டு போகும். இடுக்கமான வாசல். இன்னொரு வாசலை பத்தி சொல்லுவார். அது என்னது? விரிவான வாசல். நிறைய பேர் அதுல போவாங்க, நிறைய பேர் அதுல போவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடுக்கமான வாசல் என்றால் என்ன? அதுல ஒரு பகுதியை தான் பவுல் சொல்லுவார். அப்போ சில 14:22 சீஷரிடத்துல பார்த்து சொல்லுவார், சீஷர்கள், சீஷர்கள், ஐயா ரோமா புரியினுடைய சீஷர்கள் பவுல் அப்போஸ்தலன் சிறையில இருக்கின்ற போது தங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவனே பாடுகள் அனுபவிக்கிறான். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த கிறிஸ்தவம் எப்படி போகிறது? உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் பாடுகள் அனுபவித்து விட்டால் தேவன் அவர்களை சபித்து விட்டார் இல்லையா, கைவிட்டு விட்டார் இல்லையா? ஆனால் பவுல் அபிதமான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட போது ரோம திருச்சபை திகிலடைந்தது. ஐயா நமக்கு சுவிசேஷம் சொன்னவரே சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் பவுல் அவங்களை பலப்படுத்தி என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏமா அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் இடுக்கமான வாசல். பவுல் சொல்லுவார், அநேக உபத்திரவங்களின் வழியாய் அநேக வேளைகளிலே ஜபங்கள் கேட்கப்படாதது போல் இருக்கும் போது நமக்கு முன்னாக இருள் காணப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். காரணம் என்ன? தேவன் அனுமதித்தது, கர்த்தர் உங்களை காண்கிறார். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், உங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்களிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருடைய வீட்டிலே, எனக்கு அதை சரியா சொல்ல தெரியல, ஒரு ஸ்டெப் இருக்குமே கடற்கரையில் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஆள் நடந்து போறது மாதிரி ஒரு படம் போட்டு வச்சிருப்போமே, அதுல என்ன அழகாக எழுதி இருக்கும். அவன் கேட்பான், ஆண்டவரே எங்க போனீங்கன்னு, மகனே நீ பாரு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது, நான் உன்ன சுமந்து கொண்டு போனேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் அதை கற்றுக்கொள்ளுகிறோம், பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோம், விரிவாக அதை புகட்டுகிறோம். நமக்கு தெரியாது. அதை தாவீது அழகாக சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஆண்டவரே. காரணம் என்ன? தேவர் இரண்டோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது நீங்க கிறிஸ்துவை விசுவாசித்தது உண்மையானால் இந்த உபத்திரவங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அதைத்தான் பவுல் சொல்லி திடப்படுத்தினார். அவலப்படாதுங்க, அநேக உபத்திரவங்களின் வழியாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ரோமர்களது நிருபத்தில் பவுல் இன்னொன்றை சொல்லுவார். 12:12 என்ன சொல்லுவார் தெரியுமா? இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சிருப்போம். அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்தில் அப்படின்னா என்னங்க? உபத்திரவத்தில் பொறுமைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தானே பொறுமையா இருக்க முடியும். இன்னைக்கு நடந்து போயிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு காரியம், இந்த இடத்துக்கு நான் போய் சேர்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டுமே. இருந்தால் மட்டுமே தானே நீங்க போக முடியும், பொறுமையாக நடக்க முடியும். அம்மா போதும் திரும்பி போயிருவோம் சொல்லும் போது, இல்ல மகனே இன்னும் ஒரு சிறு காலம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம், கவலைப்படாதேன்னு எப்ப சொல்ல முடியும்? நான் போகிற பாதை எனக்கு தெரிந்தால் இல்லையா, பொறுமையோடு இருப்போம். அருமையாய் பவுல் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தில் பொறுமையாய் இருப்பதோடு நிப்பாட்டி விடாதீர்கள், ஜபத்தில் உறுதியோடு தரித்திருங்கள். நம்முடைய தேவனுடைய விடுதலை சமீபம், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அதைத்தான் பவுல் சொல்லுகின்றார். அப்ப கவனிங்க, உபத்திரவம் வரும்போது நான் சோர்ந்து போனேன்னா என்னிடத்தில் விதைக்கப்பட்ட வசனம் கற்பாறையில் விதைக்கப்பட்ட வசனமா? உபத்திரவம் வரும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடைபயணம் ஆரம்பித்து விட்டேன் என்று அர்த்தம். மூணாவது ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம், 2 Corinthians 4:17 பவுல் சொல்லுவார் என்னன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இந்த பாட்டை எழுதுவாங்க, அந்த பாட்டை நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் பாடியிருக்கிறோம். அப்பதான் அதுல அவர் எழுதுவார், என்ன அருமையாக எழுதுவார் தெரியுமா? அந்த பாடல் மிகவும் அர்த்தமுள்ள பாடல், வேத வசனத்தின்படி ஃபாதர் எழுதின ஒரு பாடல் பார்த்துட்டீங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க சோர்ந்து போகாதேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டான்ஸ்ல சொல்லுவார் என்னன்னா, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு எப்ப கவனிங்களா, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் எது? ஆனா நமக்கு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் எது? உபத்திரம் வரும்போது உள்ளான மனிதன் பலப்படுகிறானா? இது வேதவசனத்தின்படி அவர் எழுதின பாடல். அவர் சொல்றார் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாத. இன்னொன்னு சொல்லுவார் அதுல என்னன்னா, நிறைய பேர் இந்த பாட்டை பாடுவோம், காண்கின்ற உலகம் தேடவில்லை. பாடுவோமா? அர்த்தத்தோட தான் பாடுவோமா? காண்கின்ற உலகம் தேடவில்லை. ஒன்று யோவான்ல யோவான் அப்போஸ்தலன் சொல்வார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். அவர் சொல்றார் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம், அதனால இந்த உபத்திரவத்திலே சோர்ந்து போகாத. அப்புறம் சொல்லுவார் கிறிஸ்துவன் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. அன்று அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே கைவிட்டுட்டீங்களா, போயிட்டீங்களா, மறந்துட்டீங்களா? இன்னும் போய் மனுஷ பாஷையில் ஆண்டவரோடு எதிர்த்து நிற்கிற காலம், உபத்திரம் வரும்போது நடக்கின்ற விசுவாசியே வேதவசனம் சொல்லுகிறது அது பாக்கியமா. இன்னும் சொல்லுவார் மன்னவன் இயேசு வருகையில மகிழ்ந்து நாமும் யாரு, உபத்திரவத்தில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளையை நீங்கள் களி கூறுவீர்கள். இன்னொன்னு சொல்வார் மண் மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்ற. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தை பற்றி பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எத்தனை என்று ஆண்டவருக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த உலக ஓட்டத்தை நான் முடிக்கும் போது இன்னொரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன், அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு கவலை இல்லை, அங்கு உபத்திரவம் இல்லை. ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற விசுவாசியே உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போயிடும். நாலாவது சொல்லுவர் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 8:1 சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உபத்திரவத்தில் இருக்கிறவங்க தான் மற்றவங்களுக்கு உதவுவாங்களாம். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நான் கொடிய தரித்திரத்தில் இருந்த போது கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னுடைய கொடிய தரித்திரத்திலிருந்து உதாரத்துவமாக நான் கொடுத்தேனா. நான் பல தடவை இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பேன், ஞாபகத்தில் மறுபடியும் வருகின்றபடியால் சொல்லுகிறேன். மதர் தெரேசா ஒருமுறை அவர்களுடைய ஆசிரமத்தில் இருந்த போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், இதோ ஒரு சகோதரி பட்டினியோடு இருக்கிறாள், 3 நாட்கள் 4 நாட்கள் அவளுக்கு புசிப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்ன உடனே அருமையான இந்த தாயார் என்ன செய்தாங்க, ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு ஓடி போறாங்க, அந்த குடலுக்கு போறாங்க. மதர் தெரேசா போனாங்க, போய் அவங்க அந்த குடிசல நின்று கூப்பிட்ட சமயத்தில் மெலிந்த ஒரு உருவம், ஒரு தாயார் உள்ளிருந்து வெளியே வராங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், எம்மா எத்தனை நாள் நீ சாப்பிடலன்னு கேட்டாங்களாம். இதோ இதை நீயும் உன்னுடைய பிள்ளைகளுமாக சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்த உணவை கொடுத்தார்கள். இந்த சகோதரி உள்ளுக்கு போனவங்க ரொம்ப உற்சாகத்தோடு அந்த உணவில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு வெளியே வராங்க. மதர் தெரேசா நிப்பாட்டினாங்களாம், நிப்பாட்டி கேட்டாங்களாம், ஏம்மா பிள்ளைகள் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது இல்லையா, கொடுத்து விடுமா, பிள்ளைகள் சாப்பிட்டுட்டும், நீ சாப்பிடு என்று சொன்ன போது அந்த சகோதரி சொன்னார்களாம், அம்மா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் இதே மாதிரி 3 நாள் சாப்பிடலம்மா, அவங்களுக்கு இதை கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ஒரு டைம்ல பேஸ்புக்ல யார் போட்டாங்கன்னு தெரியல, ஒரு பதிவு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான தம்பி குப்பை மேடுகளுக்கு போறான். குப்பை மேடுகளுக்கு போய் அவன் கொஞ்சம் உணவு அவனுக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு ஓடி வரான். வந்து வீட்டில் இருக்கிற தங்கச்சிய கூப்பிட்டு மடியில வச்சு அதை ஊட்டுறான். அவன் அவனும் பசியோட தான் இருந்தான். ஆனா தன் தங்கையின் இடத்துல அவனுக்கு அவ்வளவு பாசம் வந்ததற்கு காரணம் அவனுக்கு பசி என்றால் என்ன என்று தெரிந்தது. அவனுடைய வார்த்தை சொல்லுது, மக்கதோனியா திருச்சபை தரித்திரத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எருசலேம் திருச்சபை பாடுகளில் கடந்து போனதை குறித்த ஒரு கவலை இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உபத்திரவத்தை எனக்கு தரும்போது அந்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் உதவி செய்வதற்கு அது ஏதுவாக மாறுமா? அதுதான் தேவனிடத்திலே நான் பெற்றுக்கொண்ட சமாதானம். ஆண்டவரே, எனக்கு உபத்திரவம் இருக்கிறதா? இந்த உபத்திரவம் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதற்கு. உலக ஞானம் இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய ஞானம் இதற்கு சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், என்னை கர்த்தர் புடமிட்டால் ஒழிய நான் பாடுகளில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் எனக்கு வராது, வரவே வராது. அவர்களை குறித்து நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பேன். நாம் படித்தது மாதிரி அவன் படிச்சிருக்கலாம் இல்லையா? நான் தூங்காம தானே இருந்தேன், நான் பட்டினி தானே கிடந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் மேன்மையிலே வைத்திருப்பது தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதற்கு. அது என்னால் ஏன் செய்ய முடியவில்லை என்றால், உபத்திரவம் என்ன என்பது எனக்கு தெரியாதபடியால். அதை தேவன் அனுமதிக்கும் போது அன்பான தேவ திருச்சபையே அதை ஏற்றுக்கொள்ளுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு உலகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் எதிர்பார்க்கிறது. இதை குறித்து தான் யாக்கோபு சொல்லுவார், இதோ ஒருவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான், புசிப்பதற்கு ஒன்றுமில்லை, அவனை பார்த்து நீ ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உணவு உண்ணுவதற்கு ஒன்றும் கொடாமல் போவாயானால் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? துணிமணி இல்லாமல் ஒருவன் இருக்கின்றான், அவனை பார்த்து கர்த்தர் உனக்கு துணிமணிகளை தருவார் என்று சொல்லிவிட்டு போவாயானால் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? யாக்கோபு சொல்லுவார், அவர்களுக்கு நீ உதவி செய்வதற்கல்லவா தேவன் உன்னை வைத்திருக்கின்றார். தேவன் அருமையாக சொல்லுகிறார், இதோ உபத்திரவம் எனக்கு வருகிறது என்றால் நான் நிச்சயமாக பிறர் அனுபவிக்கும் பாடுகளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன், நான் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவதற்கு விரும்ப வேணாம். ஐந்தாவது இன்னும் எப்ரி ஆக்கியம் சொல்லுவார், 11:37 வாசித்தீர்களே ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள், அவர்களுக்காக அவருக்காக நிலைத்திருந்தவர்கள் கல்லறி உண்டார்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரன் கல்லால் அடிக்கப்பட்டானா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பேசக்கூடாதா பேசியிருப்பான், சேராத இடங்களுக்கு போயிருப்பான். நாம் இன்றைக்கு பத்திரமாக இருக்கிறது போல நிறைய பேர் இல்லையே. மிஷினரிகள் இன்றைக்கு அவிதமான இடங்களுக்கு சொல்லும் போது கல்லறை உள்ளுகிறார்கள். அருமையா எப்ரியாக்கன் சொல்ல, வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டு போட்டு வெட்டப்பட்டு மறித்தார்கள். கடைசியா சொல்ல, குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். சரி, ஒருவேளை நீங்களும் நானும் இவங்களை விட ஸ்மார்ட் என்று சொல்லலாம் ஒருவேளை. ஏன்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்ம பாடு அனுபவிக்கவில்லை. இதை பேதுரு சொல்லுவார், 1 Peter 4:12-13 அவர் சொல்லும்போது சொல்லுவார் என்னவென்றால், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஐயா, இந்த உபத்திரவம் என்று சொல்லுவது பரிசுத்தவான்களின் அடையாளம். அது இன்னைக்கு ஒரு சகோதரன் பட்டினியா இருக்கிறாங்க, ஆனா சந்தோஷமா பாடுறாங்க, சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த துன்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தமான என்கிறதை தேவன் உறுதி செய்யும் பொருட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம் அது, அவனுடைய அடையாளம் அது. அவளும் சீலாவும் ஜெயில காணப்படுகிறார்கள், உடல் முழுவதும் ரத்தம், அவர்களை வாரினால் அடித்தார்கள், அவர்களுடைய கால்களை அந்த நடு தூணிலே கட்டி சங்கிலியினால் கட்டி போட்டிருக்கிறார்கள். ஒரு விசை நமது விசுவாசத்துல கேட்க மாட்டோமோ ஆண்டவரே, எங்களை தப்புவியும் ஆண்டவரே விடுவியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உடல் முழுவதும் ரத்தம், காயங்கள், துதித்து பாடினார்களாம் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் அந்த நடு சிறையிலே இருந்து கொண்டு துதித்து பாடினார்களாம். வேதவசனம் சொல்லுகிறது, என்ன ஆச்சரியமான வசனம் தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது, அதை கேட்ட ஜெயில இருந்த மற்றவங்க எல்லாரும் அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மனம் திரும்பினார்கள். ஏன் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? இவர்கள் பாடினார்கள், சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது, ஒரு திருடன் கூட சிறைச்சாலையை விட்டு வெளியே போகவில்லை. இவர்கள் வேற எதையும் செய்யவில்லை, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு ஆண்டவரை துதித்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் இருக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது எழுது, ஆனால் துன்பத்தினோட நான் கடந்து போகும்போது என்னை சுமந்து செல்லுகிற கர்த்தரை மகிமைப்படுத்துவேனே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுவார். பாருங்க, அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தன் கூட வெளியே போகல. சிறைச்சாலையில யான் இருக்கிறான்? கிரிமினல், குற்றவாளி உள்ள இருக்கிறான். ஒரே ஒரு பாட்டுங்க, அவளும் சீலாவும் பாடினாங்க, சிறைச்சாலை திறக்கப்படுகிறது, ஒருத்தன் கூட உள்ள போகலையே, வெளியே போகலையே, எல்லாம் இருக்கிறான். அந்த சிறைச்சாலைக்காரன் இதை பார்த்து தன்னை குத்திக் கொள்ள முயலும் போது பவுல் சொல்லுவார், உன்னை ஒன்று கேடும் செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், ஒருத்தரும் ஓடலப்பா, நீ உன்னை கொன்று போடாதே. பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம் உபத்திரவம். எத்தனை பேர் நாம் இன்றைக்கு விரும்புகின்றோம், என்னையும் சேர்த்து கேட்கிறேன், ஆண்டவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கின்றோமா? நாள் நம்ம எல்லாரும் போவோம் ஆண்டருடைய சமூகத்தில் போகும்போது இந்த அடையாளங்கள். தேவன் சிலுவைக்கு சென்றபோது அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அந்த அடையாளம் இருக்கிறது, அது போகல. மகிமையின் சரீரத்தில் அது காணப்பட்டது. நாமும் மகிமை அடைவோம். நாம் மகிமை அடைகின்ற நாளில் நம்மை பார்க்கும்போது டாப் டு பாட்டம் மேக்கப் போட்டு நல்லா இருப்போம் நம்ம. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை இருக்காது, விரல்கள் இருக்காது. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடல் முழுவதும் காயங்கள் இருக்கும், காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள் இருக்கும். அன்று நீங்களை நான் மீட்கப்படுவோம் தேவ பிள்ளைகளே. காரணம் என்ன? தேவனுக்காக நான் எந்த பாடுகளையும் அனுபவிக்க விரும்பல, விரும்பியிருப்பேன்னா தேவன் அதை நமக்கு அனுமதித்திருப்பார். இது பரிசுத்தவான்களின் அடையாளம். இது ஆறாவது அருமையாய் வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை என்ன செய்யணுமாம்? விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிறது என்று சொல்றது, போய் ஒரு திக்கற்ற பிள்ளையை பார்த்து, தம்பி நான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் இன்னைக்கு இத்தனை பிகர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், உன்னையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு வந்தோம்னு சொன்னா உங்களையும் என்னையும் போல சாத்தானின் தூதர்கள் யாரும் இருக்க முடியாது. ஐயா, கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தி இருக்கிறாரே, எதற்காக? அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறது என்று சொல்லுவது, அவருடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைக்கிறார். இது பரிசுத்தவான்களின் அடையாளம் என்று சொல்லுவதோடு நிறுத்திவிடாதபடி உபத்திரவத்தில் இருக்கிறவர்களை விசாரிக்க தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைக்கின்றார். ஏசாயா 58 7-11 வாசிக்கும் போது நான் குறிப்பா சொல்லல, அங்கிருந்து இங்கிருந்து சில காரியங்களை சொல்லுகிறேன், நீங்க வீட்டில் போய் அதை வாசிங்க. ஏசாயா 58:7-11 சொல்லப்பட்டிருக்கிறது, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், இதை நான் செய்வேன்னா ஆண்டவர் எனக்கு 2 உணவை தரும்போது
ஒருவேளை கூட உணவு உண்ண முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நான் அதை பகிர்ந்து கொடுக்க தேவன் எனக்கு கிருபை தருவாரே. ஆனால் ஏசாயா மூலமாக தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல என் வெளிச்சம் எழும்புமாம், என் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்குமாம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிற இந்த நிலைமையிலே நான் உதவி செய்வதற்கு எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த தருணத்திலே எத்தனை பேருக்கு நாம் இதை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் நான் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றார், அப்போது நீ கூப்பிடுவ, நான் மறு உத்தரவு உருளி செய்வேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நீ காணப்படுவாய். இன்னைக்கு வற்றாத நீரூற்றை போல இருப்பதற்கு எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு ஜனங்கள் சொல்றாங்க. வசனம் சொல்லுகிறது, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. யோசித்து பாருங்களேன், அந்த கல்கட்டாவில் அந்த தாய், அந்த தன்னை பிள்ளைகள் பட்டினியோட தான் இருக்கிறாங்க, ஆனாலும் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொடுக்கும் எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதே. இன்றைக்கு அந்த தாயார் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்தவில்லையா? நம்முடைய ஓன் ஃபேமிலிஸ், நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பேர் பட்டினியோடு இருக்கிறார்கள், நம்முடைய கிராமங்களில் இருக்கின்றார்கள், உதவுகின்றோம், அந்த எண்ணமே வரவில்லையே. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே உபத்திரவம் எனக்கு வரும்போது நான் ஊழியம் செய்வதற்கு தேவன் என்னை நடத்துகிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:9-10 ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இதோ திருச்சபையே, உனக்கு நேரிடுகிற இந்த துன்பத்தை நான் காண்கிறேன், நான் காண்கிறேன். உனக்கு நேரிடுகிற எதுவும் எனக்கு மறைக்கப்படவில்லை, நான் அதை காண்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, ஒன்று மட்டும் செய், முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் நிமித்தமாக, ஆண்டவருக்காக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக படுகிற பாடுகள் ஒரு நாள் கூட வீண் போகாது, ஒரு நாள் கூட வீண் போகாது. ஆண்டவர் திருச்சபை பார்த்து சொல்லுகிறார், திருச்சபையே, நீ படுகின்ற உபத்திரவத்தை நான் காண்கிறேன். தேவன் என்னுடைய உபத்திரவத்தை காண்கிறாராம், நம்முடைய உபத்திரவத்தை அவர் காண்கிறாராம். ஆனால் நம்மிடத்திலே அவர் ஒன்றே ஒன்று கேட்கிறார், மகனே, மரண பரியந்த உண்மையாருமா? மரண பரியந்த உண்மையாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஆனால் மறுமையில் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு சொல்லும் போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இதை நான் நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் என்று. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உபத்திரவங்கள் வரும்போது நான் சொல்ற இந்த உபத்திரவம் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் கர்த்தருடைய சமாதானத்தால் நிறைய பெற்றிருக்கிறோமே, ஆனால் நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாக இருக்கிறோம். நாம் இந்த உபத்திரம் வரும்போது தேவனுடைய சமாதானம் இல்லாதவர்களாக புலம்புகிறோம், கதறுகிறோமே. நம் கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைக்குத்தான் ஒப்பாக இருக்கும். மரண பரியந்தம் நாம் உண்மையோடு இருப்போமே. கர்த்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தமாக தந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் அதை எப்படியே செய்வார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற உபத்திரவங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் அநேக நேரங்களிலே பாடுகள் உபத்திரவங்கள் உம்முடைய நிமித்தமாக வரும்போது நாங்கள் அதை விரும்புவது கிடையாது. ஆண்டவர், உலக ஆசீர்வாதங்கள் தான் தேவன் பேரிலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு பதில் என்று அநேக நேரங்களிலே எண்ணிக்கொள்ளும் போது அவள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, உலகத்தில் நாங்கள் பைத்தியங்களாக மாறாவிட்டால் உமக்காக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. சுவாமி, உலகம் சொல்லுகிறது, நீ வீட்டின் மேல் வீடை வாங்குவாய், வயலின் மேல் வயலை வாங்குவாய் என்று. ஆனால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசலை தெரிந்து கொள், நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஈவு பரியம் நாங்கள் பாட அனுபவிக்கிறவர்களாக இருந்து ஒரு நாளிலே உம்முடைய சந்நிதியில் நாங்கள் வரும்போது நாங்கள் அடைகின்ற காயங்கள் உமக்கு முன்பதாக மகிமை அடையத்தக்கதாக அது வழிவகுக்குமே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவித்தார். நாங்களும் இதை ஊழியமாக எடுத்துக்கொண்டு துன்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் மௌனம் சாதிக்காதபடி எங்களுக்கு பலம் தார். என்ன குறைகள் குற்றங்களை தேவரீர் கண்டீரோ, தேவாக முன்னே உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்பி எங்களை அனுப்புவீராக. மீட்பரேசுவன் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.